அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி உங்கள் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறது தான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று, அதாவது 45 வயதிற்குள்ள நம்ம அடைய வேண்டிய 5 நிதி இலக்குகள் என்ன, அதாவது 45 வயதிற்குள்ள அச்சீவ் பண்ண வேண்டிய ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டின்றது தான். சரி, வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் பின்னாடி பிரச்சனையாக வந்து நிற்குது. பிளானிங்றது இன்றைக்கு இருக்கும் காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, எதுக்கு இது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், பணவீக்கத்தை பற்றி பேசுவோமே. இன்ஃப்ளேஷன், 2020 இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 6.62%. இதே இது நீங்கள் உங்கள் பணத்தை கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.9%. அதாவது இன்ஃப்ளேஷன் 6.62% வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட ஜாஸ்தி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ரிட்டர்ன் பத்தாது அப்படின்றதான் முக்கியமான ஒன்று. இரண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா, உங்களுக்கு நிதி சுமை வரும்பொழுது, அதாவது ஒரு எமர்ஜென்சியான ஒரு சுச்சுவேஷன், உங்களுக்கு மருத்துவ செலவுக்காக பணம் தேவைப்படலாம், நம்ம இல்லாத பட்சத்தில் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேர்ம் பாலிசி அப்போ தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டேர்ம் பாலிசியில் நம்ம எடுக்கக்கூடிய 1.5 கோடிக்கானதோ இல்லை 2 கோடியோ இல்லை 3 கோடிக்கான பாலிசி வந்து நாம் இல்லாத பட்சத்தில் நம் குடும்பத்திற்கு போகும், நம்ம குடும்பம் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்றத அந்த டேர்ம் பாலிசி. டேர்ம் பாலிசி எடுக்கிறதுக்கு என்ன தம் ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அதாவது உங்கள் சேலரி ஆனுவல் சேலரி எவ்வளவோ, இப்போ குறிப்பாக ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுப்போமே, அதுலேருந்து 15% கூட நீங்கள் உங்களோட டேர்ம் பாலிசி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், 10 லட்சம் ரூபாய் சேலரி வாங்கினீங்கன்னா உங்களோட டேர்ம் பாலிசி 1.5 கோடிக்கு இருக்கணும் கேன்சர் கவர், இன்னபிலிட்டி கவர், இந்த மாதிரி கவர்கள் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ரைடர்ஸ்ல. ஒரு முக்கியமான விஷயம், டேர்ம் பாலிசி எடுக்கும்போது என்ன பார்க்கணும்னா நல்ல கம்பெனியா இருக்கா அப்படின்றத பாத்துக்கோங்க. ஏன் அது முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க டேர்ம் பாலிசி எடுக்கும்பொழுது இதை அவைல் பண்ணும்பொழுது நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்றதான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம குடும்பத்துக்கு இந்த பணம் சரியாக வந்து சேரணும், அதுக்கு நல்ல கம்பெனியா இருக்கணும்ன்றது ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரீமியம் இருந்தா கூட அதோட டிஸ்பர்ஸ் ரேஷியோவை பாருங்க, யாரு நிறைய பணங்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்பொழுது செலுத்திருக்காங்கன்றதான் அது. அந்த மாதிரி ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்பொழுது நாம் கொஞ்சம் சேஃபா இருக்கலாம், பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பிரீமியம் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக தயவு செய்து டேர்ம் பாலிசி எந்த ஒரு கம்பெனிலையும் எடுக்காதீங்க, முக்கியமான விஷயம். ஏன்னா இது நாம் இல்லாத பொழுது நம்மளோட ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு. இரண்டாவது, ஹெல்த் இன்சூரன்ஸ். லைஃப் அன்சர்டனான ஒண்ணுன்றது இந்த கோவிட் நம்மளுக்கு உணர்த்திருக்கு. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான எக்ஸ்பென்சஸ் இந்த கடந்த 2 வருடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கோ இல்ல நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ கோவிட் வந்துருச்சுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பிற்பாடு அதோட பில்ஸ் நம்மளுக்கு பெரிய ஷாக் ஏற்படுத்திருக்குன்றதான் முக்கியமான ஒரு விஷயம். பல லட்சங்கள் இந்த பில்ஸ் தொட்டதுன்றது நம்ம எல்லாருக்குமே அறிஞ்ச ஒன்று தான். அதாவது 30,000 ரூபாய்க்கு இருந்த நார்மல் டெலிவரி இன்றைக்கு 1.7 லிருந்து 2 லட்சம் ரூபாய் வரையும் போயிருக்கு. எந்த அளவுக்கு இந்தியாவோட ஹெல்த் கேர் சிஸ்டம் டெவலப் ஆயிருக்கோ அதே அளவுக்கு விலைவாசியும் உயர்ந்திருக்குன்றதுதான் உண்மை. வேலைக்கு சேர்ந்த பிற்பாடு நீங்க உடனடியாக பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது தான். ரொம்ப குறைந்த வயதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது உங்களோட பிரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும். சரி, நான் எவ்வளவுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான விஷயம் நீங்க எங்க இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் இது. எந்த மாதிரி இடங்களில் இருக்கீங்கன்றத பொறுத்து தான் உங்களோட ஹெல்த் எக்ஸ்பென்சஸ் மாறும். உதாரணத்துக்கு இப்போ நீங்க சென்னையில் இருக்கீங்கன்னா 5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை எடுத்துக்கோங்க. இதே இது வந்து டியர் 2 டியர் 3 ல இருக்கீங்கன்ற பட்சத்துல 3-4 லட்சம் ரூபாய்க்குள்ள எடுத்து வச்சுக்கோங்க. இது டிபெண்டிங் ஆன் எந்த இடத்துல இருக்கீங்கன்றத பொறுத்து மட்டும் இது மாறும். அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க திருமணமான இருக்கும் பட்சத்தில் உங்களோட குடும்பம், அதாவது நீங்கள் உங்கள் மனைவி அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு தனி பாலிசியும் அப்பா அம்மாருக்கு ஒரு தனி பாலிசியும் எடுத்துக்கோங்க. அவங்களும் நம்மளோட பாலிசிக்குள்ள கொண்டு வராதீங்க, ஏன்னா அவங்களோட மெடிக்கல் நீட்ஸ்ன்றது ஒவ்வொரு வருடமும் அவங்க அவைல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரே குழுவா ஒரே ஹெல்த் இன்சூரன்ஸ்ல இருக்கும் பொழுது அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுக்கான மெடிக்கல் நீட்ஸ் வரும்பொழுது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ண முடியாதுன்றத உணர்ந்துக்கோங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு பினான்சியல் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி. குழந்தைகளோட கல்வின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஸ்கூலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா வருடத்திற்கு இந்த நோட் புக், இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் செலுத்திருக்க அமௌண்ட் 8-10,000 ரூபாய் இருக்கும். இது 1990களில் நடந்த ஒரு விஷயம். ஆனா இன்றைக்கு காலகட்டத்தில் விலைவாசி உயர்ந்திருக்கு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா குறைந்தது 70,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாய் வரையும் போது குழந்தைகளோட கல்வி. நான் சொல்றது 1வது வகுப்பு 2வது வகுப்புல இருந்து இந்த தொகை நம்ம செலுத்துற மாதிரி இருக்கு. நம்ம காலேஜ் கூட இந்த மாதிரி ஒரு தொகையை செலுத்திருக்க மாட்டோம். அப்போ காலேஜோட ஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு டீசென்டான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் நம்ம சேரணும்னா 2-3 லட்சம் ரூபாய் பெர் ஆனம்க்கு நம்ம டியூஷன் ஃபீஸா செலுத்த வேண்டியதா இருக்கு. இதே இது ரொம்ப ஹைஃபையான காலேஜஸ், உதாரணத்துக்கு சொல்றோம்னா இந்த SRM மாதிரியோ இல்ல VIT மாதிரியோ காலேஜஸ்ல அப் டு 5 லட்சம் ரூபாய் வரையும் பெர் ஆனத்துக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கு. அப்ராடுக்கு சொல்லவே தேவையில்லை, 40 லட்சம் ரூபாய் வரையும் கூட இது போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அன்றைக்கு இருக்கும் செலவுகளை அப்போ வந்து நம்ம பாக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். இந்த பணத்தை ஏற்பாடு பண்றதுன்றது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்கும். குழந்தை பிறந்த உடனே அவங்களோட கல்விக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம ஆரம்பிக்கணும். ஏன்னா ஹையர் எஜுகேஷன் 17 வயதுல நம்மளோட மகனோ இல்ல மகளோ இந்த லெவலுக்கு வந்துருவாங்க. ஸோ நம்ம குழந்தை பிறந்த பிற்பாடு இமீடியட்டா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கணும். சரி, எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது மியூச்சுவல் ஃபண்ட் தான். ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல சிப்ஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ மந்த்லி மந்த்லி நீங்க ஒரு 5,000 ரூபாயோ இல்ல 6,000 ரூபாயோ இன்வெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு பெரிய தொகையா நம்மளுக்கு வந்து நிற்கும். அந்த 17 வருடத்துல அது நம்ம வந்து நம்ம கல்விக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்க இப்ப கேட்கலாம், நிறைய எஜுகேஷன் லோன்ஸ் அவைலபிளா இருக்கே, நம்ம எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்க வைக்கலாமே அப்படின்றத கேட்டீங்கன்னா என்னோட பதில் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு இருக்கும் காலகட்டத்தில் நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க முடிந்த ஒரு நல்ல சிறப்பான விஷயம் கல்வி மட்டும்தான். ஏன் இந்த கல்வி கடன் இல்லாததா இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னோட கேள்வி. மூன்றாவது முக்கியமான பினான்சியல் கோல் என்னன்னா மகன் மகளோட திருமணம். நம்ம வாழ்க்கையில் இருக்க கல்விக்கு அப்புறம் இருக்க முக்கியமான ஒரு ஸ்டெப் திருமணம். இந்த திருமணத்திற்கு நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றோம்ன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு டேட்டா பேஸ் தரேன், ஒரு ஆவரேஜ் இந்திய திருமணத்திற்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம் தெரியுமா? 20 லட்சத்திலிருந்து 5 கோடி ரூபாய் வரையும் செலவு பண்றோம். இதே இது இந்தியன் வெட்டிங் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இருக்க இந்தியன் வெட்டிங் இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி ஒவ்வொரு வருடமும் தொட்டுட்டு இருக்கு. இது ஒவ்வொரு வருடமும் 25%-30% உயர்ந்துட்டு இருக்கு. என்னோட பார்வையில இந்த திருமண செலவுகளை நம்ம ரொம்ப ரொம்ப குறைக்கணும். முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஊரு பேசுறப்பல நம்ம திருமணம் பண்ணினோம் அப்படின்ற இந்த காலம் மாதிரி இன்னைக்கு சிறுசா இருந்தாலும் மனநிறைவோட திருமணம் பண்ணணும் அப்படின்ற காலம் வந்துருச்சு. சோ கடன் வாங்கி தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. சரி, திருமணம் பண்ணணும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட ஃபேவரட் பொண்ணா இருக்கும் பட்சத்துல என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்கீம் என்னன்னா சுகன்யா சமிருதி ஸ்கீம்ன்றது. இது வந்து இன்றைக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.6%. இன்றைக்கு இருக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே பிக்ஸட் டெபாசிட்ல உங்களுக்கு கிடைக்கும் மிகச்சிறந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்னா அது சுகன்யா சமிருதி ஸ்கீம் மூலமா தான். இது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். இது ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிற்பாடு உடனடியாக இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சு பணத்தை டெபாசிட் பண்ண ஆரம்பிங்க. அது தவிர்த்து பாத்தீங்கன்னா தங்கத்துல முதலீடு பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தங்கம் திருமணம் இது ரெண்டுக்கும் உண்டான பந்தம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ரெண்டு சாய்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன். ஒன்னு கோல்டு ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் மாதிரியோ இல்ல வந்து GRT மாதிரியோ ஒரு சில இடங்கள்ல வந்து வருட வருடம் நீங்க பணம் செலுத்தி அந்த வருடத்தோட கடைசியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோல்டா வாங்கிக்கலாம். அதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா செய்கூலி இல்லாம இருப்பாங்க, அதாவது 0% செய்கூலி. இதுல நீங்க சேவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 6-7% நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுல ஒரு பெரிய குறை என்னன்னா இன்றைக்கு நீங்க வாங்கி வைக்கும் நகைகள் 20 வருடத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு பிடிக்குமா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா தான் இருக்கும். சரி, இதை மிட்டிகேட் பண்றதுக்கு வேற ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் SGPS ஸ்கீம் பத்தி சொல்லுவேன். சவரன் கோல்டு பாண்ட் ஸ்கீம்னு சொல்லப்படுவது. இதுல ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று, நீங்க கோல்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டே வரீங்க. சோ கோல்டு வளர வளர உங்களோட மார்க்கெட் வேல்யூவும் வளர்ந்துட்டே இருக்கும்ன்றது முதல் அட்வான்டேஜ். ரெண்டாவது, நீங்க இதுல வந்து நீங்க ஸ்கீம் ஓபன் பண்ணும் பொழுது உங்களுக்கு கவர்மெண்ட் வருடத்திற்கு 2.5% இன்ட்ரெஸ்ட் வேற தருவாங்க. சோ உங்களுக்கு டுவல் பெனிஃபிட் கிடைக்கும். இத நீங்க கல்யாண தரப்போ இந்த கோல்டு பாண்டை பிரேக் பண்ணிட்டு அன்றைக்கு அங்க கிடைக்கும் பணத்தை வைத்து உங்களுக்கு லேட்டஸ்டான ஒரு டிசைன்ல கோல்டு வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைன்லமே தங்க நகைகள் கிடைத்தது. நம்ம 50 வயதுல இருக்கும் பொழுது நம்ம மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது 45 வயதுக்குள்ள நம்ம 75% அந்த திருமணத்திற்கான அமௌண்ட்டை நம்ம வைத்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கோல். நான்காவது இலக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கான சுய சேவை, அதாவது ரிட்டையர்மெண்ட் பிளானிங். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்றது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு இருக்க ஃபேமிலி காலகட்டத்தில் நம்ம மகளோ நம்மளோட மகனோ கூட இருப்பதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை நம்ம இப்பிருந்தே ஆரம்பிக்கணும். அதாவது நீங்க ஒரு குறிப்பா 50 வயதுல ரிட்டையர் ஆகணும்னு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 25 வயதுல நீங்க வேலைக்கு சேர்ந்த உடனே அதுக்கான பிளானிங்கை ஆரம்பிக்கணும். இது எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்ஷனை நோக்கி போறதுக்காகவே சில ஃபண்ட்ஸ் இருக்கு, அதாவது PPF அப்புறம் NPS. இந்த ரெண்டுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த PPF வந்து எப்படி ஓபன் பண்ணணும் கேட்டீங்கன்னா உங்க ICICI பேங்க் அக்கௌண்டோ இல்ல SBI பேங்க் அக்கௌண்டோ இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க ஓபன் பண்ணலாம். உங்களோட அக்கௌண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா ATC ல எக்ஸம்ஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் சில நிமிடங்கள்லயே ஆன்லைன்ல இருந்து இருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆகும், பின்னாடி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீ ஒவ்வொரு தடவை பேசும்போது ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றியா, அது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு என்கிட்ட இந்த கேள்வி கேட்டீங்கன்னா என்னோட பதில் எந்த ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சிப்ஸில் போடும்பொழுது பேர் மினிமம் 20-30% ரிட்டர்ன் வரையும் வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது 20-25 வருடங்கள் நீங்கள் வெயிட் பண்ணும்பொழுது அது சிப்ஸாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டோட ரிஸ்க்கை அப்சர்வ் பண்ணிடுது. ஐந்தாவது முக்கியமான கோல் சொந்த வீடு வாங்குறதுன்றது. இன்றைக்கு நம்மளோட டிஎன்ஏலே அது ஒரு பேராமீட்டர் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஒரு பொண்ணு பார்க்கும் பொழுது கூட அதை ஒரு பேராமீட்டர் கேட்பாங்க, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடுன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இது நான் காசு சேர்த்து தான் அதுக்கப்புறம் வீடு வாங்குவேன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஸோ ஒன்லி ஆப்ஷன் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறது இந்த ஹோம் லோன் மட்டும் தான். ஆனால் ஹோம் லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு விஷயத்தை கவனிங்க. முதல் முக்கியமான விஷயம் ரீபேமெண்ட். 15 வருடத்திற்குள்ள உங்க ரீபேமெண்ட்டை மேக்ஸிமம் போட்டு முடிங்க. தயவு செய்து இந்த 25 வருடங்கள் 30 வருடங்கள்லாம் உங்களோட டென்யரை ஜாஸ்தி ஆக்காதீங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். முதல்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போகும், அதுக்கப்புறம் தான் நீங்க பிரின்சிபலை பே பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு 25 வருடங்களோ இல்ல 30 வருடங்களோ போகும்பொழுது முதல்ல இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவீங்க. லோனை ஃபோர்க்ளோசர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே இருக்கும். நிறைய பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணி தான் அந்த லோனை க்ளோஸ் பண்ணுவீங்கன்றது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது எவ்வளவுக்கு இஎம்ஐ எடுக்கணும். சரி, இது ஒரு உதாரணம் தரேன். உங்களோட மந்த்லி சேலரி அதாவது டேக் ஹோம் 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு இருக்குன்ற பட்சத்தில் உங்களோட லோன் இஎம்ஐ 30-35 ஆயிரத்தை தாண்டக்கூடாதுன்றது முக்கியமான ஒரு விஷயம். இதை கவனித்துக்கோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சம் 30,000 ரூபாய் உங்களோட வீட்டு செலவுக்கு போகும். பேலன்ஸ் இருக்க 35,000 ரூபாயை நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணியே ஆகணும். ஸோ கடன் வாங்கி தயவு செய்து வீடு வாங்கி அதை வாடகை கூடாதீங்க. உங்க சம்பளத்துக்கு ஏத்த மாதிரி வீடு வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப சில டிப்ஸ் கொடுத்துட்டு இந்த பாட்காஸ்ட்டை க்ளோஸ் பண்றேன். முக்கியமான ஒரு விஷயம், நான் எந்த டூல் இன்வெஸ்ட் பண்றது, எனக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைமே இல்ல அப்படின்னு சொல்றவரா இருந்தா கரெக்ட். நிறைய பேத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்க உங்களோட டயத்தை அதுக்கு தரணும். அப்படி இருக்கும் பட்சத்துல அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வழி என்னன்னு பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் சொல்லுவேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய மாதிரிகள் இருக்கு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதை பத்தி ஒரு தனி பாட்காஸ்டே நான் பேசுறேன். ஈக்விட்டி பேஸ்டு பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் முக்கியமான சில பங்குகள்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் கம்மியா இருந்தாலும் ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஃபண்டுகள் நிறைய இருக்கு. சிப்ஸ்ன்றது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா நான் பாக்குறது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லப்படுவது. ஒரு உதாரணம் தரேன், நீங்க 25 வருடங்கள் 5,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். 8% நான் சொல்வது பேர் மினிமமான ரிட்டர்ன் வந்து 8% வைத்துக்கொண்டால் கூட நீங்கள் 50 வயது இருக்கும் பொழுது உங்களுக்கு கையில் கிடைக்கும் அமௌண்ட் 1 கோடி ரூபாய் கிட்ட இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பாருங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கும்போது அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம ரொம்ப பயமுறுத்தும். முக்கியமா சொல்லணும் இந்த வரி, மியூச்சுவல் ஃபண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் தி டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங்னு சொல்லப்படும் வாக்கியம். அதாவது இன்னைக்கு ரிஸ்க் இல்லாத எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுமே கிடையாது. ரிஸ்க் இல்லாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மட்டும் தான். அது 4.9%. இது இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைக்கு நீங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல பணம் டெபாசிட் பண்ணுவது எப்படின்னா நீங்க கொண்டு போயிட்டு உங்க அமௌண்ட்டை பீரோல வைக்கிற மாதிரி தான். ஸோ தயவு செய்து கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போம். அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் சிப்ஸ்ன்றது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குன்றதுல எந்த சந்தேகமே கிடையாது. இப்ப ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னா, உங்களுக்கு பல லோன்ஸ் இருக்கும் பட்சத்துல எந்த லோன் நீங்க க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப் தரேன். இப்போ உங்களுக்கு ஒரு கோல்டு லோன் இருக்கு, அந்த கோல்டு லோனுக்கு நீங்க 10% வட்டி பே பண்றீங்க, பர்சனல் லோனுக்கு 18% பே பண்றீங்க, கிரெடிட் கார்டுக்கு 36% பே பண்றீங்க, ஹவுசிங் லோனுக்கு 8% பே பண்றீங்கன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ உங்க கையில பணம் கிடைச்சிருக்கு, இதை நான் எந்த லோனை முதல்ல க்ளோஸ் பண்றதுன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா முதல்ல நான் கிரெடிட் கார்டு லோனை தான் சொல்லுவேன். ஏன்னா இது 36% உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த 36% நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பின்பு பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணலாம். 18%. எந்த ஒரு காலகட்டத்திலையும் தயவு செய்து பர்சனல் லோன் மட்டும் முக்கியமான உங்ககிட்ட பணமே இல்லை ஆனால் எமர்ஜென்சி நீடுக்கு பணம் வேணுன்ற பட்சத்தில் கடைசி ஆப்ஷனை வச்சுக்கோங்க. ஏன்னா இது உங்களோட சேவிங்ஸ்ல இருந்து நிறைய பணத்தை சாப்பிட்றோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், உங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட்ஸை சரியான சமயத்தில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க செலுத்துற வட்டி 36% மனசுல புரிஞ்சுக்கோங்க. இதுதான் இன்றைக்கான பாட்காஸ்ட்ல நான் பேச நினைத்த சில விஷயங்கள். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவோட சிறந்த மியூசிக் மற்றும் பாட்காஸ்ட் தளங்களில் அவைலபிளா இருக்கு. அண்டர் தி பேனர் தி எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாட்காஸ்ட் கேட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.